إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري اللهم يسر لي وعلمني وذكرني கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாகவும் ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் நிலவட்டும் என்று வேண்டியவனாகவும், உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அன்பையும் வேண்டியவனாக, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற வணக்க வழிபாடுகளில் இன்பம் காணுகிற உடலை எண்ணத்தை உள்ளத்தை வேண்டியவனாகவும் இந்த ஜும்ஆ ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருவானாக. அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றி அவன் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி அல்லாஹுவின் பொருத்தத்திற்காகவே அல்லாஹுவின் பொருத்தத்தை பின்பற்றி வாழ்ந்த நல்ல மக்களில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம் எத்தகைய மாதங்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்ற இந்த உயர்ந்த வணக்கம் அறியப்பட்ட மாதங்களில் நிறைவேற்றப்படுகிற ஒரு இபாதத் என்று அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அன்பு சகோதரர்களே, இந்த ஹஜ் என்பது நமக்கு மட்டுமா அல்லது முந்திய இறை தூதர்களுக்கும் இருந்ததா என்றால், முந்திய இறை தூதர்களுக்கும் இந்த ஹஜ் என்ற வணக்கம் இருந்தது. குறிப்பாக அல் குர்ஆனிலிருந்து நேரடியாக நாம் பார்க்கும்போது அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹலீல் யாரை பற்றி, வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பனாக உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்று புகழ்ந்து வர்ணிக்கிறானோ அந்த இறை தூதர் இமாமுல் அம்பியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி கட்டளையிடுகின்றான், இப்ராஹிமே இந்த வீட்டை நீங்கள் கட்டி முடித்த பிறகு, இந்த வீட்டுடைய அஸ்திவாரங்களை நீங்கள் உயர்த்தி முடித்த பிறகு, நீங்கள் இந்த வீட்டை நோக்கி மக்கள் ஹஜ்ஜு செய்ய வர வேண்டும் என்று அறிவிப்பு செய்யுங்கள், உலக மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்யுங்கள். அன்பு சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் நடந்த அந்த உரையாடலை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய இந்த அறிவிப்பு உலக மக்களுக்கெல்லாம் எப்படி சென்று சேரும், நான் எப்படி அறிவிப்பு செய்ய வேண்டும், எங்கே நின்று அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று. இப்போது நாம் காபத்துல்லாவிற்கு அருகிலே பார்க்கிறோம் அல்லவா, மக்காம இப்ராஹிம் என்ற அந்த கல், அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல். அல்லாஹு தஆலா அந்த கல்லின் மீது நின்று நீங்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட, அந்த கல்லின் மீது ஏறி நின்றவுடன் அந்த கல்லானது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இரு பாதங்களையும் அப்படியே அடையாளமாக உள்வாங்கிக் கொண்டது. அதைத்தான் இப்போதும் நாம் அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த பாத அடையாளங்களை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதை குறிப்பிடுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் வுதுஅ லின்நாஸி லல்லதீ பிபக்கத முபாரகன் வ ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம். காபாவை சொல்லும்போது இந்த காபாவிலே, இந்த அல் மஸ்ஜிதுல் ஹராமிலே இறை அத்தாட்சிகள் தெளிவாக பல இருக்கின்றன. குறிப்பாக ரப்பு சொல்கிறான், பொதுவாக பல அத்தாட்சிகள் இருக்கு என்று சொன்னதற்கு பிறகு அதிலே குறிப்பாக இப்ராஹிம் நின்ற அந்த இடம், அந்த கல் அங்கே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தனக்கும் இடையிலே இருந்த அந்த நட்பின் அடையாளமாக, ஏகத்துவத்தின் அடையாளமாக, மூமின்களுக்கு தௌஹீதுடைய அடையாளமாக அந்த கல்லை அங்கே குறிப்பிடுகிறான். சகோதரர்களே, உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆசைப்படுகிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் தூதரே, நாம் இந்த இப்ராஹிம் நின்ற அந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த தவாஃபுடைய தொழுகையை தொழுதால் சிறப்பாக இருக்குமே என்று தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். யார் காபாவை தவாஃப் செய்கிறார்களோ ஏழு சுற்றுகள் சுற்றியதற்கு பிறகு அவர்கள் அந்த இரண்டு ரக்காத்துகள் நஃபிலுடைய தொழுகை, சுன்னத்தான தொழுகையை தவாஃபுடைய தஹியாவாக தொழ வேண்டும். உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு ஆசைப்படுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த இடத்திலே நின்று தொழுதால் நன்றாக இருக்குமே என்று. அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் நின்ற அந்த கல்லுக்கு அருகிலே நீங்கள் தொழுமிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, இத்தகைய உயர்ந்த வணக்கங்களை உடையது அந்த ஹஜ் என்ற வணக்கம். இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட மாதங்களை தேர்ந்தெடுத்தான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத். மற்ற வணக்க வழிபாடுகளில் ரமதான் நோன்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம். ஒவ்வொரு நாளும் அதிலே அல்லாஹு தஆலா இறை வழிபாட்டுக்காக நமக்கு தொழுகையை ஏற்படுத்தி இருக்கிறான். ஜக்காத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் அவருடைய பொருளாதாரத்தில், அந்த பொருளாதார சம்பாத்தியத்திலிருந்து ஒரு ஆண்டு பூர்த்தியாகும் போது அவர் அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விதித்து வைத்தான். உலக முஸ்லிம்களை எல்லாம் ஓரிடத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான அவர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு இல்லாமல், நிறத்தால் பாகுபாடு இல்லாமல், மொழியால் பாகுபாடு இல்லாமல், அவர்களுடைய சமூகத்தால் பாகுபாடு இல்லாமல், அவர்களுடைய கலாச்சார உடைகளால், கலாச்சார பழக்க வழக்கங்களால் பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களாக, தன்னை வணங்கியவர்களாக, தன்னுடைய திக்ரில் திளைத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய திக்ரை, அந்த தல்பியாவை முழக்கமிட்டவர்களாக, செல்வந்தர்களாக இருந்தாலும், பெரிய மந்திரிகளாக, ராஜாக்களாக இருந்தாலும், முக்கிய பிரமுகர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நாம் எல்லாம் அல்லாஹுவின் அடிமை. அல்லாஹுடைய அன்புக்காக, அல்லாஹுடைய அந்த கண்ணியத்திற்கு முன்னால் நாம் எல்லாம் அல்லாஹுவிற்கு பணிந்த அல்லாஹுவின் அடிமைகள், அடியார்கள், ஏழைகள் என்பதை நிரூபிக்கும் விதமாக நமக்கு மத்தியில் செல்வத்தால், மொழியால், சமூகத்தால், கலாச்சாரத்தால், நாட்டால் எந்த விதத்திலும் யாரும் எந்த விதமான பிரிவினையும் உண்டாக்க முடியாது. இன்னமல் முஃமினூன இஹ்வதுன், மூமின்கள் எல்லாம் அவர்கள் சகோதரர்கள். அல் முஃமினூன கல் ஜஸதில் வாஹித், மூமின்கள் ஒரே உடலை போன்றவர்கள் என்ற அந்த ஈமானிய தத்துவத்தை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியது போன்று, அல்லாஹுவை நினைத்தவர்களாக லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யத்குரு ஸ்மல்லாஹ், அங்கே வருவதால் அவர்களுக்கு நன்மைகளே நன்மை, அந்த நன்மைகளை அடைய அவர்கள் வர வேண்டும். அன்பு சகோதரர்களே, சிலர் நினைப்பார்கள், நினைப்பதுண்டு, அதிலும் குறிப்பாக ஏழைகளை விட பல செல்வந்தர்கள் இப்படி நினைக்கிறார்கள். உண்மையில் அல்லாஹுடைய அருளால், அல்லாஹ்விற்கு கொடுப்பதால் அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி கொடுக்கிறான் என்பதை அறிந்தவர்களை பற்றி சொல்லவில்லை. அல்லாஹ்விற்காக அவனுடைய மார்க்கத்திற்கு கொடுக்கும் போது, அல்லாஹ்விற்காக ஏழை எளியவர்களுக்கு, நலிந்தவர்களுக்கு, எதீம்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு கொடுக்கும் போது, நாம் கொடுத்ததை விட சத்தியமாக அல்லாஹு தஆலா பன்மடங்காக இந்த உலகத்திலும் திருப்பி கொடுப்பான். மறுமையில் கொடுப்பதோ மிக விசாலமானது என்பதை புரிந்தவர்களை பற்றி சொல்லவில்லை. சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களுடைய பேங்க் பேலன்ஸ், அவர்களுடைய சேமிப்பால் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய வீட்டில் செல்வங்கள் கொட்டி கிடக்கும், எல்லா வகையான செல்வமும், தங்கமா, வெள்ளியா, கரன்சியா, இன்ன பிற ஆபரணங்களா, சொத்துகளா, எல்லாம் கொட்டி கிடக்கும். ஆனால் அவர்கள் உள்ளத்தால் பிச்சைக்காரர்களாக இருப்பார்கள், உள்ளத்தால் ஃபக்கீர்களாக இருப்பார்கள், உள்ளத்தால் மிஸ்கீன்களாக இருப்பார்கள். அத்தகைய அந்த செல்வந்தர்கள் நினைப்பது என்ன தெரியுமா? இவ்வளவு செல்வத்தை செலவு செய்தா ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், இவ்வளவு பணமா, சரி பார்க்கலாம், பின்னால் பார்க்கலாம், பின்னால் பார்க்கலாம் என்று வாழ்க்கையினுடைய மொத்த தேவைகளையும் இவர்கள் போட்டு வைத்திருக்கிற கணக்குப்படி நிறைவேற்றியதற்கு பிறகு, இனி எந்த வகையிலும் நமக்கு எந்த தேவையும் இல்லை என்பதையெல்லாம் இவர்கள் முடிவு செய்ததற்கு பிறகு, இறுதியாக இப்போது ஹஜ்ஜுக்கு செல்லலாம் போகலாம் என்று ஒரு முடிவு வைத்திருப்பார்கள். அதுவும் எத்தகைய திட்டங்களுக்கு பிறகு, எவ்வளவு பெரிய யோசனைகளுக்கு பிறகு. அன்பான சகோதரர்களே, இவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகிய ஹதீஸை என்ன சொன்னார்கள் தெரியுமா? யார் அல்லாஹுவிற்காக ஹஜ்ஜு செய்வாரோ, யார் அல்லாஹுவிற்காக ஹஜ்ஜு செய்வாரோ அவர் ஏழ்மையாக மாட்டார், அவர் பிறரிடம் தேவை உள்ளவராக ஆக மாட்டார். யோசித்து பாருங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத் உங்களுக்கு செல்வத்திலே வளர்ச்சியை கொடுக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் உங்களுக்கு செல்வத்திலே வளர்ச்சியை கொடுக்கும். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான், சத்தியமாக அல்லாஹு தாலா வட்டியை அழித்தே தீருவான், அல்லாஹு தாலா தர்மத்தை வளர்த்தே தீருவான், அல்லாஹு தாலா தர்மத்தை வளர்த்தே தீருவான். சதக்கா, சதக்காவிற்கு சதக்கா என்றும், அதுபோன்று ஜக்காத்திற்கும் சதக்கா என்றும் சொல்லப்படுகிறது, ஜக்காத்திற்கு ஜக்காத் என்றும் சொல்லப்படுகிறது. ஜக்காத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத் என்று ஏன் பெயரிட்டான் தெரியுமா? அரபியிலே ஜக்காத் என்றால் வளர்ச்சி என்று சொல்லப்படும், ஜக்கா யஸ்கு என்றால் வளர்ச்சி, அழகான வளர்ச்சிக்கு, வசந்தமான வளர்ச்சிக்கு, சுபிட்சமான வளர்ச்சிக்கு சொல்லப்படும். ஒரு மனிதன் தன்னுடைய செல்வத்திலிருந்து கடமையான அந்த தர்மத்தை கொடுப்பதால் அவனுடைய செல்வம் அழகான முறையிலே, சுபிட்சமான முறையிலே வளரும் என்பதற்காக, அதை உணர்த்துவதற்காக அந்த கடமையான தர்மத்திற்கு அல்லாஹ் ஜகாத் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தான். அன்பு சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், ஹஜ்ஜுக்கு நாம் செலவழிப்பதால் நாம் மட்டுமல்ல, சிலர் இப்படி கூட எண்ணுகிறார்கள், அவர்களுடைய குடும்பத்திலே சிலர் தங்களுடைய மனைவிகளை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதில் கூட கர்மித்தனம் பார்ப்பவர்கள் உண்டு. அவங்க அம்மா வீட்டிலிருந்து அவங்க வாங்கிட்டு வரணுமே, அவங்க அத்தா வீட்டிலிருந்து அவங்க வாங்கிட்டு வரணுமே, உன் நகையை வித்துட்டு நீ ஹஜ்ஜுக்கு வாய. அன்பு சகோதரர்களே, நாம் நம்முடைய செல்வத்தை கொண்டு நாம் மட்டும் ஹஜ்ஜு செய்வதல்ல, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய குடும்பத்தார், ஏன் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், இவர்களையும் ஹஜ்ஜுக்கு அழைத்துச் செல்வதிலே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றிலே இப்போது நாம் வாழக்கூடிய இந்த அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உறவுகளிலும் சரி, நட்புகளிலும் சரி, சமூகத்திலும் சரி, ஒரு இறுக்கமான, ஒரு கசப்பான, நட்பால் அன்பால் பாசத்தால் நேச உறவுகளால் தூரமான விலகி போன ஒரு வாழ்க்கையை நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ தாபியீன்களோ இமாம்களோ நல்லவர்களோ வாழவில்லை. ஆம் சகோதரர்களே, அவர்கள் நம்மை விட வாழ்க்கை வசதியில் குறைவானவர்களாக இருந்தார்கள். நம்மை விட அவர்களிடத்திலே பொருளாதாரம் குறைவாக இருந்தது. நம்மை விட அவர்கள் சிரமத்திலே கஷ்டத்திலே இருந்தார்கள். ஆனால் அன்பு சகோதரர்களே, இவ்வளவு சிரமத்திலும் நெருக்கடியிலும் இருந்த அவர்கள் இன்று நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து சமுதாயத்துக்காக சமூகத்துக்காக என்ன செலவு செய்கிறோமோ அந்த செலவுகளை அப்போதிருந்த ஒரு தனி மனிதர் செலவு செய்வார். அவருடைய வாழ்க்கை வசதியில், அவருடைய பொருளாதாரத்தில், சமூகத்துக்காக சமுதாயத்துக்காக, ஏழைகளுக்காக, மஸ்ஜிதுகளுக்காக, மதரசாக்களுக்காக, மர்க்கசுகளுக்காக, சமூக மேம்பாட்டுக்காக, ஏழைகளுக்காக அவ்வளவு கொடுக்கக்கூடியவர்களாக, விசாலமான உள்ளமுள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நம்மை போன்ற கருமிகளாக இல்லை. ஏன் சொல்கிறேன் என்றால், இன்று தன்னுடைய மனைவியை ஹஜ் செய்ய வைப்பதற்கு யோசிப்பவர்கள், தன்னுடைய மகளை ஹஜ் செய்ய வைப்பதற்கு யோசிப்பவர்கள், நீ கல்யாணம் கட்டிட்டு உன் புருஷ செலவுல ஹஜ்ஜுக்கு போயிக்க, என்னமோ இவர் பிச்சைக்காரா மிஸ்கீனா இருக்க மாதிரி, அன்றாட சாப்பாட்டுக்கு இவர் கஷ்டப்படுற மாதிரி, இப்படி இருப்பவர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை, சமுதாயத்தில் தனக்கு இருக்கக்கூடிய நண்பர்களை, அவர்களை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதை பற்றி வெகு தூரத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம் என்னவென்றால், அவர்கள் மட்டும் தங்களது செல்வத்தை கொண்டு ஹஜ்ஜு செய்ய மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இன்று ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் ஏதோ பத்ரு போருக்கு போய் வந்தது போன்று இனிமேல் அந்த பக்கமே எட்டி வைக்க தலைகள் அந்த பக்கமே தலை வைத்து படுக்காதவர்களாம் இருக்கிறார்கள். அந்த பக்கமே திரும்பி பார்க்காதவர்களாம் இருக்கிறார்கள். வாழ்க்கையில ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு சென்றதற்கு பிறகு ஒரு முறை உம்ரா செய்ததற்கு பிறகு அதோடு கடமை முடிந்து விட்டது. இதற்கெல்லாம் அவருடைய உடல் பலவீனமாக இருக்குமேனால் அது வேற விஷயம். அவருடைய பொருளாதார நெருக்கடியாக இருந்து அதைவிட குடும்பத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளுக்கு முன்னுரிமை இருந்தால் அது வேற விஷயம். ஆனால் சகோதரர்களே, வெறும் கஞ்சத்தனமும் கருமித்தனமும் உள்ளத்தில் அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீதும் அந்த வீட்டின் மீதும் இருக்கக்கூடிய அந்த பற்றற்ற தன்மை, அந்த தூரமாக இருக்குமானால் இவனுடைய உள்ளம் அல்லாஹுவுடைய அன்பிலிருந்து வெகு தூரமாக, அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து பரக்கத்திலிருந்து வெகு தூரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, அந்த முன்னோர்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது என்றால், அவர்களும் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். ஒரு முறை சென்றதற்கு பிறகு மறுமுறை செல்வார்கள். ஒரு முறை சென்றதற்கு பிறகு மறுமுறை சென்று கொண்டே இருப்பார்கள். ஆண்டுகள் விட்டு விட்டு செல்வார்கள். தான் மட்டும் செல்ல மாட்டார்கள், தங்களுடைய முஹல்லாக்களில் உள்ள ஏழைகளை அழைத்து செல்வார்கள், தங்களது நண்பர்களை அழைத்து செல்வார்கள். தங்களுடைய செல்வங்களை ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்காக செலவழிப்பதிலே அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை, பரக்கத்தை அவர்கள் பார்த்தார்கள். எத்தனை உள்ளங்கள் இருக்கும், நம்மை விட அல்லாஹுவின் மீது அன்புள்ளவர்களாக இருப்பார்கள், அல்லாஹுடைய வீட்டின் மீது பற்றுள்ளவர்களாக இருப்பார்கள், அல்லாஹுடைய வீட்டின் தேடல் உள்ளவர்கள், காபாவின் மீது பாசம் உள்ளவர்கள், அந்த புனித இல்லத்தின் மீது தேடல் உள்ளவர்கள் நம்மை விட பலர் இருக்கலாம். நாம் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அவர்களில் சிலரையும் அழைத்து செல்லும் போது நம்முடைய வணக்க வழிபாடுகளை விட அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விற்கு பிரியமாக இருக்கலாம். நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நெருக்கமாக இருப்பதை விட அவர்களின் வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நெருக்கமாக இருக்கலாம். அல்லாஹ் அறிந்தவன். இப்படி நாம் இபாதத்து செய்வது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த உள்ள தேடலின் இபாதத்திற்கு காரணமாக நாம் அமைவோமேயானால் அல்லாஹ்விடத்திலே எப்பேற்பட்ட அந்த நர்பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள். இதுதான் சகோதரர்களே, அந்த சஹாபாக்களை, அந்த தாபியீன்களை தாங்களும் ஹஜ் செய்ய வைத்ததோடு தங்களுடைய தோழர்களையும் தங்களுடைய குடும்பத்தார்களையும் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். யாரையும் அந்த வீட்டை பார்க்காமல் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அந்த சமுதாயத்தை அந்த நல்லவர்கள் பாதுகாத்திருந்தார்கள். பல வரலாறுகளை, மன்னர்கள் மட்டுமல்ல, வரலாறுகளை பாருங்கள். இமாம்கள், முஹத்திசுகள், வியாபாரிகள் என்று எல்லோரும் இந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா என்ற பெரிய ஹதீஸ்களை அறிஞர், தபூ தாபியின்களிலே உள்ளவர், அவர்களுடைய அந்த ஒரு ஒரு ஆலிமுடைய அந்த ஒரு மனிதருடைய பழக்கம் எப்படி இருந்தது என்றால், ஓர் ஆண்டுக்கு கல்வி கற்பிப்பது, கல்விக்காக பயணம் செய்வது, அப்படி செல்லும் போதும் செய்யும் போதும் 100 மக்களை அழைத்துக் கொள்வார்கள். இன்னொரு ஆண்டு ஜிஹாதுக்காக செல்வது, அப்படி செல்லும் போதும் குறைந்தது 100 பேரை தன்னுடைய செலவிலே ஜிஹாதுக்கு அழைத்துச் செல்வார்கள். அடுத்த 3வது ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்வது, தான் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது தன்னுடைய சொந்த செலவில் 100 ஹஜ்ஜு செய்யாத 100 பேர்களை அவர்கள் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வார்கள். அவர்கள் ஈராக்கில் இருந்து புறப்பட்டு மக்கா சென்று மதினா சென்று மீண்டும் ஈராக்கு வருகின்ற வரை அந்த 100 ஹாஜிகளுடைய அத்தனை செலவுகளுக்கு மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு வாங்கக்கூடிய அன்பளிப்புகளுக்கும் அவர்கள் செலவு செய்பவர்களாக இருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, இத்தகைய சிறந்த மேன்மக்களால் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது, முஸ்லிம்கள் உயர்ந்தார்கள். இன்று நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இல்லா மாஷால்லா சில நல்லவர்கள் இருக்கலாம், சிலர் கண்டிப்பாக விதிவிலக்காக இருக்கலாம், ஆனால் செல்வம் என்று வந்துவிட்டாலே அங்கே இன்று நமது சமுதாயத்திலே கருமித்தனம், கஞ்சத்தனம், உலோகத்தனம் அங்கே வந்து விடுகிறது. இன்று நாம் நம்முடைய ஆடம்பரமான வாழ்க்கைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். நம்மிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆடம்பரமான செலவுகளுக்கு, தன்னுடைய சுகபோகமான மிக ஆடம்பரமான வசதியான வாழ்க்கைக்கு செலவழிப்பதற்குத்தான் நம்முடைய சம்பாத்தியம் என்று நாம் கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம். இதில் எங்கேயாவது சில சில்லறைகள் மிஞ்சிவிட்டால் அந்த சில்லறைகளை ஏழைகளுக்கு கொடுக்கலாம், இபாதத்துக்கு கொடுக்கலாம், மஸ்ஜிதுக்கு கொடுக்கலாம், மதரசாவுக்கு கொடுக்கலாம் என்று கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம். இந்த அன்பானவர்களே, நாம் சோதிக்கப்படக்கூடிய சோதனைகளுக்கு, நம்மீது இன்று இழைக்கப்படக்கூடிய இன்னல்களுக்கு, துன்பங்களுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம். நம்மிலே இருக்கக்கூடிய 100,000,000, 1,000,000, 1,00,000 ஏழைகள் இல்லாதவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு சிரமத்திலே, நெருக்கடியிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய உணவுக்காக நெருக்கடி, அவர்களுடைய உடைக்காக நெருக்கடி, அவர்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக நெருக்கடி, அவர்களின் குடும்பத்துக்கான மருத்துவத்திற்கான நெருக்கடி, அவர்களது வீட்டுக்கான நெருக்கடி. இப்படி நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஏழைகள் நெருக்கடியிலே இருக்க, இங்கே செல்வந்தர்கள் தங்களுடைய மகளின் நிக்காகிற்காக, தங்களுடைய குடும்பத்தாரின் நிக்காகிற்காக எத்தனை கோடிகளை ஒரே நாளிலே செலவழித்து நாசமாக்குகிறார்கள். வலிமா சுன்னத் என்ற பெயரிலே அங்கு வலிமா நடக்கிறதா? அல்லது என்னுடைய திருமணத்தினுடைய நிக்காகுடைய உணவை பாருங்கள், என்னுடைய திருமணத்தினுடைய விருந்தை பாருங்கள் என்று தன்னுடைய விருந்தை பற்றி போட்டி போடுவதற்காக, பெருமை அடிப்பதற்காக, முகஸ்துதிக்காக அங்கே நடத்தப்படுகிறதா? எத்தனை ஏழைகளின் திருமணங்கள் நடக்காமல் இருக்க, சாதாரண அடிப்படை அந்த தேவைகளை செய்து அங்கே திருமணம் நடக்காமல் இருக்கிறது. இங்கோ கோடிக்கணக்கான ரூபாய்கள், கோடிக்கணக்கான மதிப்புள்ள செல்வங்கள் ஒரு திருமணத்திலே, ஒரு நாளிலே அங்கே வீணாக்கப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, எப்படி அல்லாஹ்வுடைய சோதனை வராமல் இருக்கும்? அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு ஒரு காரணம் மட்டும் இருக்காது. ஒரே ஒரு குற்றத்திற்காக அல்லாஹ் திடீரென பிடித்து விட மாட்டான். இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் உலக அளவிலே நமக்கு கொடுக்கப்படுகிறதே, நிம்மதியாக வாழ்ந்த நம்முடைய நாட்டிலே, பாதுகாப்பாக வாழ்ந்த நம்முடைய நாட்டிலே, கண்ணியமாக வாழ்ந்த நம்முடைய நாட்டிலே இவ்வளவு பெரிய நெருக்கடிகள், எங்கு திரும்பினாலும் சோதனைகள், எங்கு திரும்பினாலும் அவமானங்கள், எங்கு திரும்பினாலும் துன்பங்கள், இவையெல்லாம் ஒரே நாளிலே வந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? எத்தனை பாவங்கள், எத்தனை அநியாயங்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து நம்முடைய சமுதாயத்தின் மீதே அல்லது இன்ன பிற சமுதாய மக்களின் மீது நிகழ்த்தப்படும் போது கண்டிப்பாக சோதனை வரும். அல்லாஹ்வுடைய பிடி வரும் சகோதரர்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செல்வம் என்பது நாம் அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது மட்டுமே நினைத்து விடாதீர்கள். நாமும் அதிலிருந்து ஹலாலான முறையிலே, தேவையான முறையிலே, அதுவும் பல முறை யோசித்ததற்கு பிறகு அனுபவிக்க வேண்டும். அது போக நம்முடைய நண்பர்களுக்காக, ஏழைகளுக்காக, இல்லாதவர்களுக்காக கொடுப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற ஈமானிய உணர்வு வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பொறுத்தவரை அப்படித்தான் சகோதரர்களே. நம்மீது அல்லாஹ் கடமையாக்கினான். وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ لِمَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا فَمَنْ كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ. அல்லாஹ்வுக்காக, ரப்புக்காக, உன்னை படைத்த இறைவனுக்காக, நீ ஈமான் கொண்ட அல்லாஹ்வுக்காக நீ என்னுடைய வீட்டை ஹஜ் செய்ய வர வேண்டும், உனக்கு சக்தி இருக்குமேயானால் என்று அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்காக நம்மை அழைத்து விட்டு சொல்கிறான். வமன் கஃபர், யார் நிராகரிப்பானோ, யார் ஹஜ் செல்வந்தராக இருந்து வசதியோடு இருந்து யார் ஹஜ்ஜுக்கு வரவில்லையோ என்று சொல்ல வேண்டிய இடத்திலே ரப்பு சொல்கிறான், யார் நிராகரிப்பானோ, அகிலத்தார்களின் தேவையை விட்டு அல்லாஹ், அகிலத்தார்களை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, சிலர் இப்படியும் எண்ணி வைத்திருக்கிறார்கள், வாழ்க்கையிலே செட்டில் ஆக வேண்டும், அதற்கு பிறகு ஹஜ் என்பது என்ன, திருமணத்திற்காக பல கோடிகளை, பல லட்சங்களை செலவு செய்ய வேண்டும், பிறகு வீடு, பிறகு வாகனம், இப்படியெல்லாம் பல தேவைகளை அவர்களாக எழுதி வைத்துக் கொண்டு அந்த தேவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக முடிந்ததற்கு பிறகு ஹஜ்ஜை பற்றி யோசிக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் முதலில் செட்டில் ஆகுவது அல்லாஹ்வுடைய இபாதத்தை பூர்த்தி செய்தே தவிர நம்முடைய ஹாஜத்துகளை பூர்த்தி செய்தல்ல. என்ன கேரண்டி இருக்கிறது திருமணம் முடிப்பதற்கு, திருமணம் முடிக்கின்ற வரை ஒரு வாலிபன் உயிர் வாழ்வான் என்று ஏதாவது கேரண்டி இருக்கிறதா? நாம் வீடு வாங்கி அந்த வீட்டிலே குடியேறுகின்ற வரை உயிரோடு இருப்போம் என்பதற்கு ஏதாவது கேரண்டி இருக்கிறதா? நாம் சுகபோகமான வசதியான வாகனம் வாங்கி அந்த வாகனத்தில் ஏறுகின்ற வரை நாம் வாழ்வோம் என்பதற்கு கேரண்டி இருக்கிறதா? அல்லாஹ் மறுமையிலே உன்னிடத்திலே செல்வம் இருந்தது, நீ ஹஜ் செய்தாயா இல்லையா என்று கேட்பானே தவிர, நீ வீடு வாங்கினாயா, நீ வசதியான வாகனம் வாங்கினாயா, நீ திருமணம் முடித்தாயா என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். இன்று நாம் எல்லாம் நமக்கு நாமே சில விதிகளை ஏற்படுத்திக் கொண்டோம், அதனால் ஏற்பட்ட முசிபத்து சகோதரர்களே. யாருக்கு அவருடைய அவசிய தேவை போக ஹஜ்ஜுக்கு சென்று வர செல்வம் இருக்கோ கண்டிப்பாக அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். இன்னும் என்ன ஒரு ஈமானிய உணர்வு, ஈமானிய குணம் என்றால் அந்த ஹஜ்ஜுக்காகவே செல்வத்தை சேகரிக்க வேண்டும். செல்வத்தில் முதலாவதாக எது வருகிறதோ அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வின் வீட்டுக்கு புறப்பட வேண்டும். அதுதான் மூமினுடைய குணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ஒரு ஹஜ்ஜை நமக்கு நசீபாக்குவானாக. ஹஜ்ஜுடைய பாடங்கள், படிப்பினைகள் ஏராளம் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அடுத்தடுத்த ஜும்மாக்களிலே பார்ப்போம். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் மிக மிக அவசரமாக நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கம். சில அரைகுறை அழைப்பாளர்கள் சொல்வது போல ஹஜ்ஜு வணக்கம், ஹஜ்ஜு கடமைதான், எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம், வாழ்க்கையிலே அதற்கு வசதியான விசாலமான நேரம் இருக்கிறது என்று சிலர் புரிந்து வைத்துக் கொண்டு சொல்கிறார்களே, அது தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய இந்த வணக்க வழிபாட்டை இறையச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய அந்த இஹ்லாஸோடு நிறைவேற்றக்கூடிய நர்பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. நம்மிலே யார் இதுவரை ஹஜ் செய்யவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எளிதாக்கி விரைவாக்கி தந்தல்வானாக. மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சென்று வரக்கூடிய நர்பாக்கியத்தை தந்தல்வானாக. அதன் மூலமாக நம்முடைய ஈமானும் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்முடைய அன்பும் அதிகரிக்கக்கூடிய நர்பாக்கியத்தை தந்தல்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம்.